வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியான சிட்பிக்கு 5,000 கோடி ரூபாய் மூலதன நிதி பங்களிப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. வலுவான ராணுவ ஆற்றலின் அவசியத்தை விமானப்படை தலைவர் ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழக சட்டப்பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 25,74,000 சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் பயனடையும் வகையில் தொழிற்சாலைகள் மேம்பாட்டு வங்கியான சிட்பிக்கு 5,000 கோடி ரூபாய் நிதிக்கான மூலதன பங்களிப்பிற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டு இறுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான 76 லட்சம் ரூபாய் நிதியுதவி 2028 நிதியாண்டு இறுதி வாக்கில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கமும் 2027-28 நிதியாண்டில் 1,12,00,000 அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த 5,000 கோடி ரூபாய் நிதி மூலதன பங்களிப்பு 3 பிரிவுகளாக சிட்பிக்கு வழங்கப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டில் 3,000 கோடி ரூபாயும், அடுத்த நிதியாண்டில் 1,000 கோடி ரூபாயும், 2027-28 நிதியாண்டில் 1,000 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட உள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அட்டல் ஓய்வூதிய திட்டத்தை 2030-31 வரை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 60 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த முதியோர்களுக்கு 1,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை ஓய்வூதிய உத்தரவாதத்திற்கு வகை செய்யும் இத்திட்டத்தின் கீழ் 8,66,00,000 மேற்பட்டோர் இதுவரை பதிவு செய்துள்ளனர். சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் முக்கிய அங்கமாக இந்த திட்டம் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய சூழலில் வலுவான ராணுவ ஆற்றலும் அதனை பயன்படுத்துவதற்கான திறனும் மிகவும் அவசியம் என்று விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு செயல் திட்டங்கள் குறித்த கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், தேச ஆற்றலின் உயர் சக்தியாக ராணுவ ஆற்றல் திகழ்வதாக எடுத்துரைத்தார். இத்தகைய வலிமை மிகுந்த ராணுவ ஆற்றல் சுதந்திரத்தை உறுதி செய்வதாகவும் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப கட்டமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மைக்கு இந்த ஆற்றல் அடித்தளமாக இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய நெருக்கடிகள் அதிகரித்து வரும் சூழலில் விமானப்படையை வலுப்படுத்துவது மிக மிக அவசியம் என்றார். இந்நிகழ்வில் வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த ட்ரோன்ஸ் ரீடிஃபைன்ட் என்ற தலைப்பிலான புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். இந்தியா சார்பில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு அடுத்த மாதம் புதுதில்லியில் நடைபெறும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேன்வலுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இதனை எடுத்துரைத்த அமைச்சர், ஐரோப்பிய அணுகுமுறையோடு இந்தியாவின் அணுகுமுறையும் ஒத்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஸ்பெயினும் இந்தியாவும் 2026 கலாச்சாரம், சுற்றுலா, செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக கடைபிடிப்பதாக அவர் கூறினார். இரு நாடுகளிடையிலான தூதரக உறவுகள் தொடங்கப்பட்ட 70வது ஆண்டை ஒட்டி பரஸ்பர ஜனநாயக மதிப்பீடுகள் முன்னெடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ஸ்பெயினுடனான இருதரப்பு வர்த்தகம் 8 பில்லியன் டாலரை தாண்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் தயாரிப்பான C-295 விமானம் வரும் செப்டம்பர் மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்று கூறிய அவர், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான நம் நாட்டின் அர்ப்பணிப்பை இது மேம்படுத்துவதாக எடுத்துரைத்தார். பிஜேபி புதிய தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் கட்சியின் முதலாவது அலுவல் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. கட்சியை வலுப்படுத்துவதுடன் எதிர்கால நிலைப்பாடுகள் வகுப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. நாட்டின் தேர்தல் ஜனநாயகத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முக்கிய அங்கம் வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச தேர்தல் மேலாண்மை மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், ஜனநாயகத்தின் தாயகமாக திகழும் இந்தியாவில் முறையான வாக்காளர் பட்டியல் பராமரிக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களும் இதில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வாக்காளர்களே ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாகவும் கூறினார். நாசா விண்வெளி கழகத்திலிருந்து விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பணி ஓய்வு பெற்றுள்ளார். 27 ஆண்டுகள் விண்வெளித்துறையில் சிறப்பாக பணியாற்றி சென்ற மாதம் 27ஆம் தேதி பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றதாக நாசா இன்று காலை அறிவித்தது. 3 முறை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்துள்ள அவர் 608 நாட்கள் அங்கு தங்கியிருந்து பணியாற்றியதுடன் 9 விண்வெளி நடையையும் மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளார். இது தவிர விண்வெளியில் முதல் முறையாக மாரத்தான் ஓட்டத்திலும் அவர் பங்கேற்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவதை தடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதிய கடிதத்தில், மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்வது கவலையளிப்பதாகவும் இது அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்க தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் 147 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை சென்னையில் இன்று திறந்து வைத்ததுடன் 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து சிறுமலர் சிறப்பு பள்ளி 100ஆண்டு விழாவில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு நிறைவேற்றி வருவதாக பட்டியலிட்டார்.
மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகையை 2 மடங்கா உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம். பிஎச்டி படிக்கிற 50 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவிச்சிருக்கிறோம். நீங்க போட்டித் தேர்வுகள வெற்றி பெற உணவு மற்றும் தங்க வசதியோட விடுதி, அதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறோம். நம்ம அரசு தரக்கூடிய ஆதரவால பாராலிம்பிக்ஸ் ஆகிய விளையாட்டு போட்டிகள்னு பல உலக தொடர்புகளையும் தமிழ்நாட்டை சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் சாதனைமே சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
தமிழக சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திண்டிவனம் சா பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு எல் கணேசன், சேந்தமங்கலம் கே பொன்னுசாமி ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை முன்னாள் தலைவர் சிவராஜ் பாட்டீல், திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன், முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அருணாச்சலம் வெள்ளையன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்டோருக்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரும் ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம் தமது உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவரிடம் இன்று வழங்கியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். பெண்ணாகரம் பருவதநல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார்.
தருமபுரி மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பெண்ணாகரம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முதல் திப்பட்டி கூட்ரோடு வரைக்கும் நிறைய விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டும், பொதுமக்களுக்கு ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிறதுனால அவங்க பயனடையும் பொருட்டும் 88.5 கோடி ரூபாயில 14.6 கிலோமீட்டர் நீளத்திற்கு சின்ன சின்ன பாலங்கள் அகலப்படுத்துறது, இந்த பணிகளுக்கு எல்லாமே நேற்று அரசாணை வெளியிடப்பட்டு விரைவில் தொடங்க போறோம்.
நாமக்கல், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர்கள் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு நுழைவுச் சீட்டுகளை அதற்குரிய இணையதள முகவரியிலிருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 147 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தெப்பக்குளத்தை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கூறியிருக்கிறார். இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்றிரவு நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 2020 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த், பி வி சிந்து ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியான சிட்பிக்கு 5000 கோடி ரூபாய் மூலதன நிதி பங்களிப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. வலுவான ராணுவ ஆற்றலின் அவசியத்தை விமானப்படை தலைவர் ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழக சட்டப்பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.